கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை நம்முடைய சியோன் இன்டர்நேஷனல் செமினரிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு ஒரு புதிய அசைன்மெண்ட் கொடுக்க விரும்புகிறேன். நம்முடைய பாடத்திற்காக ஒரு நோட்டு போட்டு வைத்திருக்கிறீர்கள் அல்லவா, அதை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் இன்றைய தேதியை போட்டு நீங்கள் கேட்கும் இந்த பாட தலைப்பையும் எழுதிக் கொள்ளுங்கள். புதிதாக இதில் கற்றுக்கொண்ட 5 காரியங்களை 5 வரிகளில் எழுதி வைத்துக் கொண்டு நாங்கள் கேட்கும்போது அதை செராக்ஸ் எடுத்து எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். இதற்கும் மதிப்பெண் உண்டு. இன்றைய பாடத்தை உங்களுக்கு தேவ கிருபையோடு போதிக்கிறவர் பேராசிரியர் டாக்டர் ரமேஷ் ஜோஷ்வா அவர்கள்.
கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நாளிலும் கூட வேதாகம விளக்கவியல் பாடத்தில் இன்னும் அதிகமான காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். குறிப்பாக இந்த உருவக அர்த்தம் கற்பிக்கும் முறையின் துவக்கம் எப்படி உண்டானது என்ற வரலாற்றை இந்த நிலையிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அதாவது சொல்லத்தமாய் சொல்லப்பட்ட எல்லா வேத வசனங்களுக்கும் கூட உருவக அர்த்தம் இல்லாவிட்டால் ஆவிக்குரிய அர்த்தம் கற்பிக்கிற முறை இன்று பிரபல்யமாய் இருக்கிறது அல்லவா? இது எவ்விதமாய் தோன்றியது, எங்கிருந்து தோன்றியது என்று ஒரு வேதாகம கல்லூரி மாணவனுக்கு மாணவிக்கு தெரிய வேண்டியது மிகவும் அவசியம். அதனால அதனுடைய வரலாற்றை சுருக்கமாய் கூற விரும்புகின்றேன். இந்த முறை தோன்றியது கிரேக்கர்கள் மத்தியில் இருந்து தோன்றியது என்று நம்ம வேத வரலாற்றில் பார்க்க முடியுது. சொல்லத்தமாக சொல்லப்பட்ட அவர்கள் கதைகளுக்கு போதனைகளுக்கு அவங்க உருவக அர்த்தம் கற்பிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னால் கிரேக்கர்கள் தத்துவத்திற்கு மிகவும் பெயர் போனவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவங்க தத்துவத்தில் பெயர் பெற்று விளங்க ஆரம்பித்தவுடன் அவர்களுடைய மார்க்க நூல்கள், அதாவது மதம் சம்பந்தப்பட்ட நூல்கள், தெய்வங்களை பற்றிய அந்த கதைகள் எல்லாம் அந்த கிரேக்கர்களுக்கு அறிவீனமாக மூடத்தனமாக தெரிய ஆரம்பித்தது. அதனால அந்த தெய்வங்களை பற்றிய போதனைகள் மதிப்பு குறைவடைய தொடங்கியது. இதனால தங்களுடைய மார்க்க நூலில் சொல்லப்பட்டவைகளுக்கு மறைமுக அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லர்த்தத்தையும் அவங்க உருவக அர்த்தமா உருவாக்கி பேச ஆரம்பிச்சாங்க. அவர்களுடைய பிராணக்கதைகள் கவிதைகளுக்கு வேறு அர்த்தம் இருப்பதாக அவர்கள் போதிக்க ஆரம்பித்தனர். இப்படி அவங்க சொல்ல ஆரம்பித்தவுடன் தத்துவத்தை விரும்பிக் கொண்டிருந்த ஜனங்கள் மத்தியில தெய்வத்தை பற்றிய மார்க்க நூல்களை பற்றிய மதிப்பு குறைந்த அந்த இடத்துல மீண்டும் மதிப்பு அதிகமாக ஆரம்பித்தது. அதனால நல்ல வரவேற்பை இந்த பிராணக்கதைகள் பெற ஆரம்பித்தன. ஆகவே கிரேக்க தத்துவ ஞானிகளோடு கூட எனும் அநேகர் இந்த சொல்லத்தமாய் சொல்லப்பட்ட காரியங்களுக்கு உருவக அர்த்தத்தை போதிக்க ஆரம்பித்தார்கள். இவ்விதமாக ஒவ்வொரு சொல்லத்தமாய் சொல்லப்பட்ட காரியத்தை கூட கிரேக்கர்கள் தான் உருவக அர்த்தமா போதிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வரலாற்றில் பார்க்க முடிகிறது. இறையியல் அதை நமக்கு தெளிவுபடுத்தி கற்றுத்தருகிறது. இதுக்கப்புறம் இந்த கிரேக்கர்கள் மத்தியில உருவான இந்த விஷயம் நாளடைவில் அது பரவி எகிப்தில் உள்ள அலெக்சாந்தரியா பட்டணத்தில் வாழ்ந்த யூதர்கள் மத்தியிலும் பரவ ஆரம்பித்தது. அதனால அந்த யூதர்கள் தங்களுடைய பழைய ஏற்பாட்டு புத்தகத்திற்கு அந்த கிரேக்கர்களைப் போலவே மறைமுக அர்த்தம் இருக்கிறது, ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு உருவக அர்த்தம் இருக்கிறது என்ற அடிப்படையிலே போதிக்க ஆரம்பித்தார்கள். அதில் குறிப்பாக அரிஸ்டோபோலஸ் அப்படிங்கிறவர் ஆரம்பத்தில் பழைய ஏற்பாட்ட கிரேக்க அர்த்த விளக்க முறைமையின் அடிப்படையில், அதாவது உருவக முறையின் அடிப்படையில் விளக்கியவராக அவர் கருதப்படுகிறார். ஆனா அதுக்கு பிறகு குறிப்பாக அலெக்சாண்ட்ரியாவில் வாழ்ந்த யூத தத்துவ ஞானியான பைலோ அப்படிங்கிறவர் தான் இதை இன்னும் அதிகமாக பிரபலியப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இவர் வேதத்தை அந்த கிரேக்க முறைமையின்படியே உருவகர்த்தப்படுத்தி பேச ஆரம்பித்தவுடன் அது மக்கள் மத்தியில் நல்ல மதிப்பை பெற்றது. பிளேட்டோ, பித்தகரஸ் அப்படிங்கிற கிரேக்க தத்துவ ஞானிகளுடைய போதனைகளை எல்லாம் இவர் ரொம்ப விரும்பினார். இந்த பைலோங்கிறவர் ரொம்ப விரும்பினார். அதன் அடிப்படையிலேயே பழைய ஏற்பாட்டு வேத பகுதிகளுக்கும் கிரேக்கர் எப்படி தமது மத நூல்களுக்கு அர்த்தம் சொன்னாங்களோ அதே மாதிரி இவர் பழைய ஏற்பாட்டுக்கு அர்த்தம் கூற ஆரம்பித்தார். அப்போ இவ்விதமாக அந்த முறைமை வளர ஆரம்பித்தது. இந்த வேதாகமத்தில் சொல்லர்த்தமாய் உள்ள பகுதிகளுக்கு தமது கற்பனையில் வேறு அர்த்தம் கொடுக்கிற அநேக ஊழியர்கள் இன்று இத்தகு அர்த்தம் கற்பிக்கும் முறையை ஆவியானவரிடமிருந்து அல்ல, மாறாக கிரேக்க மற்றும் யூத மார்க்கத்திடமிருந்துதான் இந்த அர்த்த விளக்க முறையை பின்பற்றினாங்க, கை கொள்ள ஆரம்பித்தாங்க அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ளுங்க. அப்போ ஆவியானவர் சொல்கிறார் என்ற அர்த்தத்தில் உருவக அர்த்தத்தை உள்ளே கொண்டு வந்தவர்கள் கிரேக்கர்கள், அதைத் தொடர்ந்து யூதர்கள், அதிலே குறிப்பா பைலோ என்பவர், அதைத் தொடர்ந்து அந்த யூதர்களிடமிருந்து கிறிஸ்தவர்களிடம் இந்த உருவக அர்த்தம் ஆவிக்குரிய அர்த்தம் கற்பிக்கிற மறைவான அர்த்தம் இருக்கிறது என்று சொல்கின்ற முறைமை புகுந்தது. பாருங்க எவ்விதமான ஒரு துவக்கத்தை இது உடையதாக இருக்கிறது என்று கவனித்து பாருங்க. அந்த துவக்கம் ஒரு மாபெரும் பாதிப்பை என்று உள்ளடக்கி உள்ளது. அதாவது மாபெரும் பாதிப்பை நம்முடைய ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள புகுத்தி விட்டது. பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே கூறியது போல மறைவான அர்த்தம் என்பது இல்லவே இல்லை அப்படின்னு நான் சொல்லவே இல்லை, வேத வல்லுநர்களும் சொல்லல, நம்முடைய இறையியல் வல்லுநர்களும் அப்படி போதிக்கல. நிச்சயமா அதுக்கு உருவக அர்த்தம் இருக்கிறதுக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லி தந்திருக்கிறேன். நான் ஏன் நான் இடையில ஏன் ஞாபகப்படுத்துக்கிறேன் அப்படின்னா, நீங்க இதை மட்டும் கேட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன தப்பா நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கள்ள போதகத்தை போதிக்கிறார் போல இருக்கு, ஒரு உருவகர்த்தமும் இல்லையா, எல்லாமே அப்படியேதான் அர்த்தம் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்க தப்பா புரிஞ்சிருவீங்க அப்படிங்கறதுக்காக தான் இடையில இடையில சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். பிரியமானவர்களே, உருவகர்த்தம் உள்ளதும் இருக்கத்தான் செய்கிறது, ஆனால் அதை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை கடந்த வகுப்புகள் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா இதையும் தவிர உருவகர்த்தம் சொல்லாததையும் அது உருவகர்த்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி நேரடியாக அர்த்தம் கொள்ள வேண்டிய வார்த்தைகளுக்கும் ஒரு உருவகர்த்தத்தை கொடுப்பதுதான் தவறு, ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை அது மேல புகுத்துகிறது தான் தவறு என்று அதுதான் நடக்கிறது. அதனாலதான் நிறைய கள்ளப்போதகங்கள் உள்ளே புகுந்து விட்டது என்று கூறுகிறேன். நிறைய மக்கள், அதுவும் மற்ற மதங்களை சார்ந்தவர்கள் நம் மத்தியில குடியிருப்பதனால, நாம் அவர்கள் மத்தியில குடியிருப்பதனால அந்த கலாச்சாரம், அவர்கள் விசுவாசம், அவர்கள் முறைமை எல்லாம் உள்ள புகுந்து ஒரு தெளிவான வேதத்தின் அடிப்படையிலான ஒரு போதகத்தை இன்றைக்கு நாம பார்க்க முடியல. ஆனா உங்களுக்கு ஒரு திறந்த மனது வேண்டும். வேதாகம விளக்கவியல் படிக்கிற நீங்க இந்த நியதிப்படி, இந்த ரூல்ஸ் படி நீங்க படிச்சு பாருங்க, ரொம்ப தெளிவான சரியான உபதேசத்தை நீங்க கற்றுக்கொள்வீங்க, ஆவிக்குரிய வாழ்வில் அதிகமா வளர்வீங்க. சரி, இது எவ்விதமாய் கிறிஸ்தவத்தில் வந்து வளர ஆரம்பித்தது என்று இப்பொழுது நான் கூற விரும்புகின்றேன். வரலாற்றின் அடிப்படையிலே கிறிஸ்தவத்தில் புகுந்தது ஒரு ஆர்வம் தரக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது. நான் சற்று முன்னர் கூறியது போல அலெக்சாந்திரியாவில் வாழ்ந்த யூதர்கள் அந்த உருவக அர்த்தத்தை போதிக்க ஆரம்பிச்சாங்க, அதை தொடர்ந்து கிறிஸ்தவ சபைகளுக்குள்ள அந்த முறை புக ஆரம்பித்தது. ஆரம்ப காலத்தில் கிறிஸ்தவர்கள் கிரேக்க மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருந்த பழைய ஏற்பாட்டை தான் பயன்படுத்தினாங்க. அப்போ கிரேக்க மொழியில் இருந்த பழைய ஏற்பாட்டை கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தினாங்க, ஆனா யூதர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அதாவது இந்த கிரேக்க மொழிபெயர்ப்பு அவங்க விரும்புறது கிடையாது, அதனால எபிரேய மொழியில வேதாகமத்தை மொழிபெயர்த்த அந்த வேதாகமத்தை தான் தேவனுடைய வார்த்தையாக அவங்க கருதினார்கள். மட்டுமல்ல, அதைத்தான் தங்களுடைய மார்க்க நூலாக அவங்க கருதினார்கள். அப்படி எடுத்துக்கொண்டபடியினால் இந்த பழைய ஏற்பாடு கிறிஸ்தவர்களுடைய வேதாகமம் அல்ல என்று சொல்லி கருத்துடையவர்களாக யூதர்கள் இருந்தார்கள். அது தங்களுடைய நூல், அது கிறிஸ்தவர்களுக்கு சம்பந்தம் அல்ல அப்படின்னு சொல்லி நினைத்தாங்க யூதர்கள். அதனால இது மத்தியில் என்ன நடந்தது, கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டு நூலும் எங்களுடைய நூல் தான், அது எங்களுடைய வேத நூல், எங்களுடைய புனித புத்தகம் என்று நிரூபிப்பதற்காக பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா சம்பவங்களையும் இயேசு கிறிஸ்தவுக்கு சம்பந்தப்படுத்தி அவர்கள் உருவகப்படுத்தி சொல்ல ஆரம்பித்தாங்க. பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருக்கிற அனைத்து காரியங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே இயேசுவை பற்றியே சொல்கின்றது என்பதை அவங்க எடுத்துரைக்க ஆரம்பித்தார்கள். உண்மையில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள், முன்னடையாளமான சம்பவங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது என்பது நாம் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம்தான், உண்மைதான். ஆனால் என்ன செய்தாங்க கிறிஸ்தவர்கள், ஆரம்பத்தில் எல்லாவற்றையுமே உருவக அர்த்தத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. எந்த சம்பவம் பழைய ஏற்பாட்டில் சொன்னாலும் சரி, அதுக்கு அப்படியே என்ன செய்வாங்க, உருவக அர்த்தத்தை கொடுத்து இது இதை குறிக்கிறது. உதாரணமா நான் சொல்கிறேன், அப்பொழுது நீங்க புரிந்து கொள்வீங்க. ஒன்று ராஜாக்கள் 17:12 நீங்க சாரிபாத்தில் உள்ள விதவை பொறுக்கிய இரண்டு விறகை குறித்து அங்க வாசிக்கிறீங்க. இது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரத்தை குறிக்கிறது என்று அந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. உன்னதப்பட்டு 1:13 சூலமித்தியின் ஸ்தனங்கள் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட இரண்டு கல்வர்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதன் நடுவில் இருக்கும் வெள்ளை போல சென்று இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னாங்க. அதேபோல மாறாவில் கசப்பான தண்ணீரில் போடப்பட்ட மரம் குறித்து யாத்திரம் 15 வாசிக்கிறோமே, இது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரத்தை குறிக்கிறது என்று போதித்தார்கள். எகிப்தில தண்ணீர் ரத்தமாகிய சம்பவம் யாத்திரகம் 7 பார்க்கிறோமே, இந்த ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்றும் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவையே இந்த கிறிஸ்தவர்கள் கண்டார்கள் என்று நாம் இறையியல் புத்தகத்திலே பார்க்கிறோம். ஆக இவ்விதமா நேரடியா சொல்லத்தின்படி சொல்லப்பட்ட காரியத்தை கூட உருவகத்தமாய் மாற்றி எல்லாமே இயேசு பற்றி தாங்க சொல்லுது அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் உருவகத்தை புகுத்தி போதிக்க ஆரம்பித்தார்கள். இந்த மறைமுக அர்த்தம் இல்லாட்டால் உருவகர்த்தம் போதிக்கிற முறை கிபி 16 வரை முக்கிய இடத்தை பெற்றிருந்தது என்று நாம வரலாற்றில் பார்க்கிறோம். சபை சீர்திருத்த காலம் வருகிற வரை இவ்விதமாகவே இந்த உருவகர்த்தம் போதிக்கிறது மிக அதிகமாக முக்கிய இடத்தில் இருந்தது. சீரியாவில் உள்ள அந்தியோகிய சபையோடு தொடர்புடைய மக்கள் மட்டுமல்ல மத்திய காலத்தை சார்ந்த விக்டோரினஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிற மக்களை தவிர மற்ற எல்லாருமே இந்த உருவகத்தத்தை முக்கியப்படுத்தி வாழ்ந்தார்கள். இந்த ரெண்டு பிரிவு தான் அவங்க தான் சொல்லத்தத்தை சொல்லத்தமா எடுத்தார்கள். மற்றவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு சொல்லுக்கும் மறைமுக அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லியே பழைய ஏற்பாட்டு அந்த வசனங்களுக்கு விளக்கம் கொடுத்து வந்தனர். இவர்கள் இவ்விதமா முக்கியமா வியாக்கியானம் பண்ண காரணம் பழைய ஏற்பாடு கிறிஸ்தவ வேத நூல் என்று நிரூபிப்பதற்காகத்தான். எல்லாமே இயேசுவை பற்றி தான் போதிக்குது, நீங்க உங்க வேதம் சொல்றீங்க அது எங்களுடைய வேதம் அப்படின்னு சொல்லி சொல்வதற்காகவே இந்த முற்பிதாக்கள் இந்த ஆதி சபை பிதாக்கள் மறைமுக அர்த்தத்தை இல்லாவிட்டா உருவக அர்த்தத்தை அதிகமா முக்கியப்படுத்தி பேசினாங்க. இப்படிப்பட்ட விளக்க முறை முற்றிலும் தவறானது அப்படிங்கறத நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். ஏன்னா இவங்க முழுவதும் பழையற்பாட்டு சம்பவங்களை எல்லாமே ஓமைகளாக தான் கருதுனாங்க. அதுல அந்த ஓமைகளாக மறைமுகமாக உருவகமாக சொல்லப்பட்ட அர்த்தத்தை நம்ம வெளியே கொண்டு வந்தாதான் முழுமையான அர்த்தத்தை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு உறுதியான நிலைப்பாடு எண்ணம் இந்த ஆதி திருச்சபையாக்கு இருந்தது. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக நடைபெற்ற சம்பவங்கள் என்னென்ன, சொல்லத்தமாக குறிப்பிட்டுள்ள சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கறத இவங்களுக்கு கண்டுகொள்ள இயலாத இடத்துலதான் இருந்தாங்க. அதனால என்ன செய்தாங்க, எல்லா சம்பவங்களையும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமான சம்பவங்களாகவே கருத்தில் கொண்டு அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. எல்லா பழைய ஏற்பாட்டு வசனங்களுக்கும் வேறு அர்த்தம் இருக்குது, மறைவான அர்த்தம் ஆழமான அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கிரேக்கர்கள் விளக்கம் கொடுத்தது போலவே தங்களுடைய பிராணங்களை வியாக்கியானம் பண்ணினார்களே, அதே போலவே இந்த முறையை பின்பற்றி யூதர்கள் அதே போல நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறது போல சபை பிதாக்களும் அவ்விதமாக வியாக்கியானம் செய்தாங்க. அப்பதான் உண்மையான அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்படியான ஒரு பாதிப்பு நம்முடைய சபைக்கு மிக அதிகமாக இந்த கிரேக்கர்களிடமிருந்து வந்தது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உருவக அர்த்தம் கற்பிக்கிற முறை கிபி 2 கிறிஸ்தவ சபைகளுக்குள் புகுந்துவிட்டது. அதனுடைய தாக்கம் மிக அதிகமாக 16 வரை இருந்தது என்று நான் சற்று முன்னர் கூறினேன். இப்பவும் இருக்கத்தான் செய்கிறது, ஆனால் முன்பு மிக அதிகமாக இருந்தது என்று கூறிக்கொண்டிருக்கின்றேன். இந்த ஆதி சபை பிதாக்களுள் ஒருவரான அலெக்சாந்திரியாவைச் சேர்ந்த கிளமண்ட் அப்படிங்கிறவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஒரு வேத பகுதிக்கு 5 அர்த்தங்கள் இருப்பதாக அவர் கருதி போதிக்க ஆரம்பித்தார். இவர் வாழ்ந்த அலெக்சாந்திரியா பட்டணத்திலேயே யூதர்கள் கிரேக்க புராண வியாக்கியான முறையை பின்பற்றி பழைய ஏற்பாட்டுக்கு வேத அர்த்தங்கள் கற்பித்துக் கொண்டு இருந்தனர் என்று சொல்லி நான் சற்று முன்னர் கூறினது உங்களுக்கு நினைவு இருக்கும். அப்ப இவரும் அலெக்சாந்திரியா பட்டணத்திலே வாழ்ந்ததுனால யூதர்கள் சொல்கிற முறையையும் இவர் கற்றுக்கொண்டு ஆதி சபை பிதாவான இந்த கிளமண்ட் 5 அர்த்தம் இருப்பதாக கூறினார். அது என்னன்னா, சரித்திர அர்த்தம் இருக்குது வேதவசனத்துல, உபதேச அர்த்தம் இருக்குது, தீர்க்க தரிசன அர்த்தம் இருக்குது, தத்துவ அர்த்தம் இருக்குது, ஆழமான அர்த்தம் இருக்குது. ஆகவே இப்படிப்பட்ட 5 அர்த்தங்கள் இருக்கிறது என்று கூறினார். அதே மாதிரி ஆதி சபையில நம்ம இன்னொரு ஆதி தகப்பனை பார்க்கிறோம். அவர் ஓரிகன் என்பவர். இவர் அலெக்சாந்திரியாவை சார்ந்தவர். இவர் அலெக்சாந்திரியாவில் காணப்பட்ட இந்த பிரபல யூத தத்துவ ஞானியான பைலோவின் முறையை மிகவும் அடிப்படையாக கொண்டு வேத வாக்கியங்களுக்கு அர்த்தம் கற்பிக்க ஆரம்பித்தார். இவர்தான் நல்ல சமாரியன், ஓமையில் உள்ளவற்றுக்கு வேறு அர்த்தங்களை முதன் முதலில் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி வரலாற்றில் பார்க்கிறோம். வேதாகமத்தை சொல்லர்த்தமாக விளக்குவது ஆரம்ப நில, எனவே அது யூத மார்க்கத்துக்கே பொருத்தமானது அப்படின்னு சொல்லி ஓரியன் வாதிட்டார். ஆவிக்குரிய மனிதன் சொல்லர்த்தங்களுக்கு அப்பால் சென்று அதில் மறைந்திருக்கும் ஆழமான சத்தியங்களை வெளியே கொண்டு வர பிரயாசம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் போதித்தார். அப்ப நீங்க முயற்சி எடுக்கணும். சொல்லர்த்தம் மட்டும் இல்ல, அதுல உள்ளர்த்தம் இருக்குது, நீங்க அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி போதித்தார். வேதாகமத்திலுள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் மறைமுகமான ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது என்பதே இவருடைய கருத்து. அதாவது ஓரிகன் என்ற ஆதி பிதாவினுடைய, சபை பிதாவினுடைய கருத்து. இன்னும் நான் சொல்கிற காரியம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. வட ஆப்பிரிக்காவில் உள்ள ஹிப்போ அப்படிங்கிற இடத்தில் இருந்த சபையில கிபி 395 முதல் 430 வரை இருந்த பிஷப் அகஸ்டின் என்பாரும் ஆதி சபை பிதாக்களுள் ஒருவர். இவர் 2 கொரிந்தியர் 3:6 அடிப்படையாக கொண்டு வேத வசனங்களுக்கு மறைமுக அர்த்தம் இருக்கிறதாக கற்பித்தார். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று இருக்கிறது அல்லவா. இதை வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, எழுத்து என்பது சொல்லர்த்தத்தை குறிக்கிறது, ஆவி என்பது ஆவிக்குரிய அர்த்தத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி அகஸ்டின் கருதி வேதாகமத்தில் சொல்லர்த்த பகுதிகளுக்கும் ஆவிக்குரிய அர்த்தத்தை அவர் கற்பிக்க ஆரம்பித்தார். அதாவது ஆவிக்குரிய அர்த்தம் இது மறைமுக அர்த்தம், உருவக அர்த்தம் என்று அவர் கற்பிக்க ஆரம்பித்தார். இருந்த போதிலும் இவர் சில பகுதிகளை சொல்லர்த்தமாகவும் விளக்கியிருக்கிறார் என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனாலும் அதிகமான பகுதிகளை சொல்லர்த்த பகுதிகளையும் உருவகர்த்தமாய் இவர் மாற்றிவிட்டார். ஒவ்வொரு வேத வசனத்துக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட அர்த்தம் இருக்கிறது என்பது இவருடைய கருத்து. அதனால அதுல மறைந்திருக்கும் அர்த்தத்தை நாம கண்டுபிடிக்க வேண்டும் என்று கருத்து உடையவராக இவர் காணப்பட்டார். இந்த வேத வியாக்கியானங்கள் பெரும்பாலும் சொல்லர்த்த பகுதிகளுக்கு வேறு அர்த்தம் கற்பிக்கிறதாகவே இருக்கிறது. ஓரிகனைப் போல இவரும் நல்ல சமாரியன் ஓமையை பின்வருமாறு அவர் வியாக்கியானம் செய்தார். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன மனிதன் ஆதாம். எருசலேம் என்பது பரலோகம், எரிகோ என்பது நரகத்தை குறிக்கிறது. கள்வர்கள் பிசாசும் அவனுடைய தூதர்களும் அடித்தது அவனது அழியாமே அவங்க அடித்து பிடுங்கி குற்றுயிரா விட்டுட்டாங்க. குற்றுயிராய் கிடப்பது சரீர பிரகாரமாய் வாழ்ந்தும் ஆவிக்குரிய பிரகாரமான மரணத்தோடு வாழ்வதை குறிக்கிறது. ஆசாரியனும் லேவியனும் பழைய ஏற்பாட்டு வழிபாட்டு முறையை குறிக்கிறது. சமாரியன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறான். அங்கே காயம் கட்டுதல் என்பது பாவ காயங்களை கட்டுவதை குறிக்கிறது. எண்ணெய் என்பது நல் நம்பிக்கையின் ஆறுதலாயிருக்கிறது. ரசம் ஊக்கமாக செயற்படும்படியான எச்சரிக்கையாயிருக்கிறது. வாகனம் அந்த மிருகம் எதை குறிக்கிறது? இயேசுவின் மாம்சத்தை குறிக்கிறது, அந்த கழுதை. சத்திரம் சபையை குறிக்கிறது. மறுநாள் இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்பதையும் குறிக்கிறது. இரு காசு இவ்வுலக மற்றும் இனிவரும் வாழ்வு பற்றிய வாக்கு தத்துவத்தை குறிக்கிறது. சத்திரக்காரன் என்பவன் பவுலை முன்னடையாளமாக கொண்டுள்ளான் அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் செய்தார். இன்றைக்கு கூட இவ்விதமாக பேசுகிறவர்கள் அநேகர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவங்க இப்படியே முழு அர்த்தத்தை கூறட்டாலும் சிலவற்றின் அர்த்தங்களை மாற்றி, அதாவது எண்ணெய் பரிசுத்தாவியானவரை குறிக்கிறது, ரசம் இயேசுவின் ரத்தத்தை குறிக்கிறது, அந்த கழுதை பரிசுத்த வேதாகமத்தை குறிக்கிறது, அதன் 4 கால்கள் 4 சுவிசேஷத்தை குறிக்கிறது, அந்த கழுதையின் வால் அப்போஸ்தல நடவடிக்கைகளை குறிக்கிறது, அதனுடைய தலை நிருபங்களை குறிக்கிறது, மற்ற பகுதிகள் பழைய ஏற்பாடு என புது புது அர்த்தங்களை எல்லாம் இன்னைக்கு சொல்லிக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். என கடினமான நிலை பாருங்கள். இந்த இடத்துல நீங்க ஒன்றை கவனிக்கணும். அதற்காக எல்லாருமே இந்த மறைமுக அர்த்தத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே உருவக அர்த்தத்தை தான் பேச ஆரம்பித்தாங்கன்னு சொல்ல முடியாது. அலெக்சாந்திரியாவில் இருந்த யூதர்கள் தான் அதை அதிகமா அந்த கிரேக்க முறையை பின்பற்றி செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனா பாலஸ்தீனாவில் இருந்த யூதர்கள் பெரும்பாலும் சொல்லர்த்த பகுதிகளை தான் அப்படியே சொல்லர்த்தமாகவே பயன்படுத்தினாங்க, விளக்குனாங்க. எங்கெல்லாம் உருவகங்கள் உபயோகிக்கப்பட்டிருந்ததோ அதுக்கு மட்டும் உருவகத்தை அவங்க கொடுத்தார்கள். அதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு வேதபாரகரான எஸ்ரா. கிமு 586 பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய் திரும்ப அவங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி வந்தபோது அவர்கள் தாய்மொழியை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போய் அரேமிய மொழியை தான் பேச தொடங்கினார்கள். பாபிலோனில் அவங்க சிறைப்பட்டு இருந்த பொழுது அவர்களுக்கு இந்த எபிரேய மொழி மறந்து போய்விட்டது. அதனால சிறையிருப்பிலிருந்து சொந்த நாட்டுக்கு திரும்பிய யூதர்கள் பாலஸ்தீனாவிலும் அரேமிய மொழியை தான் பேசினாங்க. அதனால வேத வாக்கியம் எபிரேய மொழியில இருந்தபடியினால் இந்த எஸ்ராவும் அவனை சேர்ந்தவர்களும் அதை வாசித்து அதன் அர்த்தத்தை அரேமிய மொழியில இந்த யூதர்களுக்கு அவங்க விளங்க பண்ணினாங்க. வேதபரகரான இந்த எஸ்ராவும் அவனோடு சார்ந்தவர்களும் நம்ம இதை நெகேமிய 8 பார்க்கிறோம். இதற்கு பின்பு பாலஸ்தீனாவை சேர்ந்த ஹிலல், இசமல், எலியேசர் அப்படிங்கிற யூத போதகர்கள் வேத வாக்கியங்களை எவ்வாறு வியாக்கியானம் செய்யணும் அப்படிங்கிற முறைமைகளையும் அவங்க அறிமுகப்படுத்தி சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். இவங்க சொல்லிக் கொடுத்த முறை என்னன்னா, சொல்லர்த்த பகுதிகளை நீங்க வார்த்தையில் உள்ள அர்த்தத்தின்படியே விளக்க வேண்டும் அப்படிங்கறத வலியுறுத்தி அவங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஆனாலும் இந்த உருவகர்த்தம் கற்பிக்கிற முறை இவர்களையும் பாதித்தது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நாள்பட பாலஸ்தீனாவில் வாழ்ந்த யூதர்களும் இந்த வேதவசனங்களின் மறைபொருள்களை கண்டுபிடிக்க உருவகர்த்தத்தை போதிக்க ஆரம்பித்தார்கள் என்பது உண்மை. அதே போல கிறிஸ்தவர்களும் அந்தியோகியாவில் வாழ்ந்த சபை பிதாக்கள் அப்படியே சொல்லர்த்தத்தை சொல்லர்த்தமாகவும் உருவகர்த்தத்தை உருவகர்த்தமாகவும் பார்த்தவர்கள். இந்த அந்தியோகியா சுற்றியுள்ள பகுதிகளில் அந்த சபை பிதாக்கள் போதித்த இடங்களில் அவங்க வார்த்தையில் உள்ள அர்த்தத்தின்படியே போதித்தார்கள். இதுல முக்கியமான சபை பிதாக்களோடு சிலரை நான் கூறுகிறேன். லூசியன், டொரோத்தியஸ், டயோடோரஸ், தியோட்டர், கிறிஸ்தோம் என்பவர்கள் இவங்க சொல்லத்தமாக வேத பகுதிகளை விளக்கம் செய்தவர்கள். அதுல முக்கியமானவர்கள் இன்னும் சிலர் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் முக்கியமானவங்க. இவங்க சொல்லத்த பகுதிகளுக்கு வேறு அர்த்தம் கற்பிப்பதை விரும்பினாலும் கூட பெரும்பாலான சூழ்நிலையில இவங்க சொல்லர்த்தத்தை வார்த்தையில் உள்ள அர்த்தத்தின்படியே இவங்கெல்லாம் விளக்கிறவர்கள். இவர்கள் பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை பற்றி எப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்களாக இருந்தாங்க அப்படின்னா, அவை உண்மையாகவே நடைபெற்றவை அப்படின்னு சொல்லி இவங்க ஒத்துக்கொண்டாங்க, அப்படிதான் விளக்கவும் செய்தாங்க. அதனால இதை ஒப்புவோமை கதைகளாக அவங்க கருதி ஒவ்வொன்றுக்கும் வேறு அர்த்தம் கற்பிப்பது எந்த அளவிற்கு தவறானது அப்படிங்கறதையும் சுட்டிக்காட்டினார்கள். அதாவது பழைய ஏற்பாடு சம்பவங்களை நீங்க அப்படியே எல்லாம் இயேசுவை சொல்லுதுன்னு சொல்லக்கூடாது என்றுதான் இவங்க சொன்னாங்க. ஆனா அதே வேளையில இயேசுவுக்கு முன்னடையாளமான சம்பவங்கள் மேசியாவை பற்றிய பகுதிகளாக பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது உண்மைதான், அதையும் இவங்க ஒத்துக்கொண்டாங்க. அதை மட்டும் இவங்க சொன்னாங்க. பழைய ஏற்பாட்டு பகுதிகளில் காணப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், முன்னடையாளமான சம்பவங்கள் போன்றவற்றில் இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறது என்பதை கூறி பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை இந்த சபை பிதாக்கள் விளக்கினார்கள். பலிகள், பண்டிகைகள் போன்றவை இருக்கிறது அல்லவா, அப்போ முன்னே செய்யப்பட்ட சடங்கார செயல்கள், அதாவது பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற முன்னடையாளமான சம்பவங்கள், சடங்காச்சார செயல்கள், பலி இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நிழலாட்டமாய் கூறுகிறது, முன்னடையாளமாய் காட்டுகிறது என்று இவர்கள் போதித்தார்கள். அதனால எந்த குழப்பமும் இவங்க போதனையில இல்ல. பழையப்பாடு சம்பவங்கள் அனைத்தையும் இயேசுக்கு அவங்க ஒப்பிட்டு பேசவில்லை அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும். அவ இயேசு கிறிஸ்துவை பற்றி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு என்பதை நாம ஒத்துக்கொள்கிறோம். தீர்க்க தரிசனங்கள்ல, முன்னடையாளமான சம்பவங்கள்ல இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எல்லா சம்பவங்களும் எல்லா காரியங்களும் இயேசுவை பற்றியே சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் சொல்லக்கூடாது. சபை சரித்திரத்தின் மத்திய காலகட்டத்தை நம்ம பார்க்கும்போது பெரும்பாலான மக்கள் சொல்லத்த பகுதிகளுக்கு வேறு அர்த்தம் கற்பிக்கிறவர்களாகவே இருந்தார்கள். அப்படி இருந்தபோதும் பாலஸ்தீனாவில் உள்ள தூய விக்டோரியா குரு மடத்தில் இருந்தவர்கள் நாம சொல்கிறது போல சொல்லத்தமாகவே வேத பகுதிகளை வியாக்கியானம் செய்தார்கள் என்று வரலாற்றில் பார்க்கிறோம். இவர்கள ஹியூகோ, ரிச்சர்ட், ஆண்ட்ரூ அப்படிங்கிறவங்க முக்கியமான தலைவர்கள். இவங்க சொல்லத்தமாகவே போதித்தார்கள். அதுதான் நலமான முறை என்று நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். வேதத்தின் அடிப்படையில், இந்த இறையியல் அடிப்படையில இது போக சில ரோம கத்தோலிக்க சபை தலைவர்களும் சொல்லர்த்த விளக்க முறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள். இருந்த போதிலும் 16 நூற்றாண்டு வரை இந்த நிலை நீடித்தது. ஆனால் 16 நூற்றாண்டில் மார்ட்டின் லூத்தர், அதாவது சபையில் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாரே, அவர் இந்த முறையை முற்றிலும் ஆய் எதிர்த்தார். அதாவது சொல்லர்த்தத்திற்கு உருவகத்தம் கற்பிக்கிற அந்த முறையை கண்டித்தார், வன்மையாய் கண்டித்தார். மறைமுக அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லர்த்தத்தை நீங்க போதித்து நீங்க வழி தப்ப பண்ணுகிறீங்க அப்படின்னு சொல்லி கண்டித்து உணர்த்தினார். அப்ப அவர் சொன்னாரு, என்னுடைய பிரசங்கம் சொல்லர்த்த வார்த்தையையே அடிப்படையாக கொண்டுள்ளது என்று அவர் சொன்னார். அப்ப இவருடைய முறை என்ன, சொல்லர்த்த வியாக்கியான முறையை அடிப்படையாய் கொண்டது. அப்ப அதுவரை இந்த மறைமுகத்தம் உருவகத்தம் போன்றவற்றை சொல்லர்த்தத்துக்கு போதித்தார்களே, அதை இவர் வந்து அழுக்கு என்று கூறினார், குப்பை அப்படின்னு சொன்னாரு. இந்த முறை விபச்சாரிக்கு இணையாயிருக்கிறது, குரங்கு விளையாட்டுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றெல்லாம் இந்த லூத்தர் பேசினார். அதேபோல ஜான் கால்வின் இந்த வேத அர்த்தம் கற்பிக்கும் முறையை பிசாசின் முறை என்று கடுமையாக சாடினார். வேத பகுதிக்கு நீங்க வேறு அர்த்தம் கற்பிப்பதனால மக்கள் வேதத்தின் உண்மையான செய்தியை அறிய முடியாதிருக்கிற இடத்துக்கு நீங்க கொண்டு போய் விட்டு விடுகிறீங்க, அதனால இது ஒரு பிசாசின் வஞ்சகம், பிசாசின் முறை என்றே ஜான் கால்வின் கருதினார், அவ்விதமாகவே குறிப்பிட்டார். பிரியமர்களே, இதையெல்லாம் நீங்க படிக்கும்போது கொஞ்சம் இப்போ முறையையும் கொஞ்சம் பாருங்க. இன்னைக்கு அநேகர் வேதத்தில் நேரடியா சொன்னதை சொல்ல மாட்டேன்றாங்க, அதை விடுத்து சொல்லர்த்தத்துக்கும் அப்படியே மறைமுகத்திற்குன்னு சொல்கிறது எவ்வளவு பரிதாபமான நிலையா இருக்கிறது, எவ்வளவு கள்ள உபதேசம் உள்ளே புகுந்ததா இருக்கிறது என்பதை நீங்க இப்பொழுது கண்டுபிடிக்கிற இடத்துக்கு வந்து விட்டீங்க. அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இது எந்த அளவு தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது என்று இப்பொழுது நான் சற்று கூறி உங்களை நிறைவு பகுதிக்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். இது ஆவிக்குரிய வட்டாரத்தில், இல்லாவிட்டால் கிறிஸ்தவ வட்டாரத்தை எந்த அளவுக்கு தாக்கி இருக்கிறது என்றால், மிக மிக அதிகமாக இன்று வரை தாக்கத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. கிபி 2 நூற்றாண்டிலிருந்து 16 நூற்றாண்டு வரை பெரும்பாலான இடத்துல வேத வாக்கியங்களுக்கு வேறு அர்த்தம் கற்பிக்கிற முறைதான் இருந்து வந்தது என்று நான் சற்று முன்னர் கூறினேன். ஆனால் அதுக்கு பின்ன ஜான் கால்வின், மார்ட்டின் லூதர் போன்றவர்களுடைய முயற்சியினால அது மாற்றத்தை அடைந்திருக்கிறது என்பது உண்மை. இன்றைக்கும் புராட்டஸ்டன்ட் சபைகளிலே, சீர்திருத்த சபைகளிலே இவ்விதமாக சொல்லத்தம் சொல்லத்தமாகவே போதிக்கப்படுகிறது நீங்க பார்க்க முடியும். ஆனா இன்று அநேக சபைகள்ல நான் மறைமுகத்தை சொல்ல விரும்புகிறேன், இது இதை குறிக்கிறது என்று மறைமுகமாக உருவகத்தத்தை போதிக்கிற சபைகள் ஊழியர்கள் இன்றும் அதிகமாக இருக்கத்தான் செய்கிறாங்க. தனிப்பட்ட தியான முறையிலும் இப்படிப்பட்ட விளக்கங்கள் அதிகமாக இன்று வர ஆரம்பித்திருக்கிறது. ரோம கத்தோலிக்க சபையிலும் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கும் சொல்லத்த பகுதிகளுக்கு வேறு அர்த்தம் கற்பிக்கிற முறைகள் அதிகமாகவே இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும். ஆனா இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வேதாகம சம்பவங்களை புராணக்கதைகளைப் போல கருதி புதிய வியாக்கியான முறைகள் செய்கின்ற முறையும் வந்திருக்கு என்ற ஒரு எச்சரிப்பை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். அதாவது வேதாகம சம்பவங்கள் புராணக்கதைகள் போல இருக்கிறதாக கருதி சிலர் விளக்கம் கொடுக்கிற முறையும் இன்று இருக்கத்தான் செய்து. அதே போல எல்லாவற்றுக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது, ஆவியானவர் எனக்கு நேற்று கற்றுத்தந்தார் என்று தங்களுடைய சொந்த கருத்துக்களை ஏற்றி பேசுகிற கூட்டமும் அதிகமாய் பெருகி இருக்கிறது என்பது உண்மை. கர்த்தர் சொல்லாததை சொன்னார் என்றும், இப்படியெல்லாம் எனக்கு தேவன் புதிய வெளிப்பாட்டை தந்தார் என்றும் கூறுகிற கூட்டத்தை நீங்க உங்க கண்ணெதிரிலேயே பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறீங்க. இதையெல்லாம் உணர்ந்து நீங்க வேதத்தை படிக்க வேண்டியது அவசியம். வேத பகுதியின் உண்மையான அர்த்தத்தை நீங்க பார்க்க விரும்பினா சொல்லர்த்தத்தை சொல்லர்த்தமாகவும் அதுல கூறப்பட்டிருக்கிற உருவகர்த்தத்தை உருவகர்த்தத்தோடும் பார்க்கப்படணும். அதுக்குதான் இந்த வேதாகம விளக்கவியல் மிகவும் உதவி செய்கிறது. உருவகமா சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல இது எதற்கான உருவகம் அப்படின்னு முதலாவது கண்டுபிடிக்கணும், அது எந்த அர்த்தத்துடன் ஆன உருவகம் அப்படின்னு இரண்டாவது கேள்வியை கேட்டு கண்டுபிடிக்கணும், அதை திரும்ப அந்த பகுதியில பொருத்தி நீங்க சரியான அர்த்தம் காணணும்னு ஏற்கனவே நான் சொல்லி தந்திருக்கிறேன். ஆக இவ்விதமாக சரியான அர்த்தத்தை பெற நீங்க முயற்சி எடுக்கணும். அது உங்க கையில தான் இருக்குது, ஆவியானவர் கற்றுத்தருவார். ஜபத்தோடு கூட நீங்க சரியான அர்த்தத்தை கண்டு ஒரு மொழிபெயர்ப்பு தவிர ஆங்கில வேதாகம மொழிபெயர்ப்பை பார்க்கலாம், எபிரேய மொழியில் பழைய ஏற்பாட்டை பார்க்கலாம், கிரேக்க மொழியில புதிய ஏற்பாட்டு வசனங்களை வார்த்தைகளை நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். எப்படி நீங்க சரியான அர்த்தத்தை கண்டுபிடித்து ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரோக்கியமான முறையில் நடத்ததான் நாங்கள் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, நாம் இந்த இடத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம வேதத்தில் உள்ள வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாம அதற்கு வேறு அர்த்தம் கற்பிப்பது தவறு. கற்பனையாக எதையோ ஒன்றை நினைத்துக் கொண்டு நாம் போதித்தோமானால் தவறு செய்கிறோம். அதோடு சில பேர் ஆவியின் ஏவுதல் அப்படின்னு சொல்லி அதற்கு கற்பனையில அர்த்தம் கொடுப்பதும் தாங்கள் சொல்ல விரும்புகிற கருத்தை அதன் மீது ஏற்றி பேசுகிறதும் இன்று அதிகமாக காணப்படுகிறது. இதெல்லாம் நீங்கள் வேதவசனங்களை கூட்டுகிற ஒரு செயல்பாடாக இது இருக்கிறது. தேவன் என்ன அர்த்தத்தோடு வார்த்தைகளை வேதாகமத்தில் உபயோகித்திருக்கிறாரோ அந்த அர்த்தத்துக்கு அப்பால் சென்று நீங்க வேறு அர்த்தம் கொடுப்பீர்களானால் அவரது வார்த்தையில நீங்க இன்னும் வார்த்தையை கூட்டுகிறீங்க என்று அர்த்தம். நம்ம வேத வசனத்தில் எதையாகிலும் கூட்டுனா இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் 22:19 வாசிக்கிறோமே, அதுக்கு நம்ம கவனமா இருக்க வேண்டும் அல்லவா? நம்ம வேதத்தில் புகுத்தக்கூடாது. வேத பகுதியின் வார்த்தைகளுக்கு வேறு அர்த்தம் கற்பிப்பதன் மூலமாக வேத வசனங்களின் அர்த்தங்களை கூட்டி நம்மீது இவ்விதமான வாதைகளை கூட்டிக் கொள்ளாதிருப்போமாக என்று நான் உங்களுக்கு அன்பாய் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா நீதிமொழிகள் 30:6 சொல்கிறது, அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறத நீங்க கவனம் பண்ண வேண்டியது அவசியம். அதனால வேதத்தில் கூறப்பட்ட வார்த்தைகளுக்கு மேலதிகமான அர்த்தத்தை நம்ம கொடுக்கும்போது நம்ம வேத வசனத்தை அதன் எழுத்த அதனுடைய அர்த்தத்தை அதிகப்படுத்துகிறோம், இன்னும் சேர்க்கிறோம் என்று அர்த்தம். அவ்விதமா நம்ம செய்யும்போது தேவன் என்ன சொல்ல விரும்பினாரோ அந்த அர்த்தத்தை நம்ம தவற விட்டு விடுவோம், மக்களையும் அதை அறிய முடியாதபடி தடுத்து விடுவோம். அதனால நம்ம அவிதமாய் தவறாய் உபதேசிப்பதனால பொய்யராகவும் மாறுவோம் என்பதையும் புரிந்து கொள்ளுங்க. மட்டும் அதுக்கு நம்ம ஆவியானவரின் ஏவுதல்படிதான் நான் அதை சொல்கிறேன்னு சொல்கிறது அதை விட பெரிய பொய்யாக இருக்கும். வார்த்தையில் உள்ள அர்த்தத்தை விட வேறொரு அர்த்தம் ஒரு வார்த்தைக்கு இருக்குமாயின் அது அவ்வார்த்தைக்கு உருவகமா உபயோகிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அப்படி இருக்கும். தேவன் உருவகத்தத்தில் சொல்லியிருக்கிறார், ஆனா அந்த வார்த்தையை கண்டிப்பா அங்க போட்டிருப்பாரு. அப்படி போடலனா அது உருவகர்த்தம் அல்ல, சொல்லத்தமாகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க உணர்ந்து போதீங்க. அப்போ வேத பகுதியில் உள்ள வார்த்தைகளில் இந்த இரு தன்மைகளை நீங்க கருத்தில் கொண்டுதான் செயல்படணும். சரியான அர்த்தத்தை அறியணும், சரியான அர்த்தத்தை போதிக்கணும் என்ற ஒரு உறுதிப்பாடு உங்களுக்கு தேவை. அப்பொழுதுதான் நம்ம தேவன் வேதாகமத்தில் நமக்கு சொல்லும் செய்தியை அப்படியே பெற்றுக்கொண்டு அப்படியே மக்களுக்கு கொடுக்க முடியும். இதையெல்லாம் உணர்ந்து நீங்க செயல்பட கர்த்தர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, நாம வேதவசனத்தோடு ஒன்றை கூட்டியதாக அந்த பாவத்துக்கும் உள்ளாகக்கூடாது, பொய்யராகிற அந்த காரியத்துக்கும் உள்ளாகக்கூடாது. கர்த்தர் எச்சரித்த பிறகு அந்த பாவத்தை செய்து வேதனைகளை நம்ம சம்பாதித்து விடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாயிருப்போம். ஆழமான அர்த்தம் கூறுகிறோம் கூறுகிறோம் என்று சொல்லி வேதத்தை விட்டு மக்களை விலக்கி எங்கேயோ கூட்டிக் கொண்டு சென்று பிறகு அவங்களால் கை கொள்ள முடியாத இடத்துல கொண்டு போய் விட்டு மக்களை விசுவாசத்திலிருந்து நீங்க பின்வாங்க வைத்து விடாதீங்க. ஆனா ஆசீர்வாதமான காரியம், ஆரோக்கியமாய் நீங்க உபதேசிப்பது ரொம்ப பாக்கியமான காரியம். சொல்லர்த்தத்தை சொல்லர்த்தமாகவும் உருவகர்த்தத்தை உருவகர்த்தமாகவும் போதித்து மக்களை ஆரோக்கியமான உபதேசத்துல விசுவாசத்துல வளர்த்தீங்கன்னா அதை விட பாக்கியம் வேறொன்றும் இல்லை. வேதவசனத்தை உபதேசிப்பது போதிப்பது ஆசீர்வாதமான அனுபவம், ஆனா அதே வேளையில எச்சரிக்கையாயிருந்து போதிக்க வேண்டியதும் அவசியம் என்று நாம் இந்த பாடத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு நீங்க செயல்படுங்க. இந்த கருத்தை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதித்துக் கொண்டு செயல்படுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து நல்ல சரியான அர்த்தத்தை வேதத்தில் பெற்றுக்கொள்ள உதவப் போகிறார், உங்களை கொண்டு ஆரோக்கியமான உபதேசத்தை மக்களுக்கு கொடுக்க வைக்கப் போகிறார் என்பது உண்மை. வேதாகம கல்லூரி படிக்கிற நீங்க கட்டாயமா பிரசங்கம் பண்ணுகிற மக்களாய் பல இடங்களுக்கு செல்ல வேண்டியது அவசியம். நீங்க இத மூளை அறிவுக்கு வளர்ச்சிக்காக படிக்கல, ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக படிக்கிறீங்க. ஆகவே ஊழியம் செய்ய வேண்டியது அவசியம். இதை படித்து ஆழமான அர்த்தத்தை சரியான அர்த்தத்தை பெற்று அநேகருக்கு உங்களுக்கு சபையில வாய்ப்பு தராவிட்டாலும் சின்ன சின்ன பைபிள் ஸ்டடி குரூப்ஸ் ஏற்படுத்தி நீங்க சொல்லிக் கொடுத்தா அது எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? ஒரு சபையை கட்டி கொடுப்பதற்கு அது சமமாயிருக்கும். ஒரு பில்டிங்கை கட்டி கொடுப்பதை விட இப்படி ஆத்மாக்களை ஆவிக்குரிய வாழ்வில் வளர்த்து சேர்ப்பது ஆசீர்வாதமான அனுபவம் என்று உணர்ந்து தான் விசுவாசித்து தான் நாங்கள் வேதாகம கல்லூரியை எல்லா இடங்களிலும் நடத்தி வருகிறோம் என்பதையும் நீங்க புரிந்து கொண்டிருப்பீங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தொடர்ந்து நீங்க இன்னும் ஜெபத்தோடு இந்த பாடங்களை கேளுங்க. கர்த்தர் அநேக ஆரோக்கியமான காரியங்களை கற்றுத்தருவார். கர்த்தர் தம்மை எப்படியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அன்பானவர்களே, நீங்கள் கற்றுக்கொண்ட இப்பாடத்தை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரவும் இறுதியில் நீங்கள் எழுதவிருக்கும் தேர்வுக்கு ஆயத்தப்படவும் சில கேள்விகளை பாடக்குறிப்புகளோடு தருகிறோம். கேள்விக்கான பதில்களை நன்கு கற்றுக்கொண்டு தேர்வுக்கு ஆயத்தப்பட உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.